أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت. صدق الله العظيم. سورة الغاشية உடைய தப்சீரை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்ற பாடங்களில் நரகவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற உணவுகள், குடிபானங்கள், நரகத்தின் அதாபுகள், அதே மாதிரி சுவனவாசிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இன்பங்கள், மதுரமான அந்த பானங்கள், நரகவாசிகளுடைய பானங்கள் என்னென்ன பெயர்களில் வருகிறது, சுவர்க்கவாதிகளுடைய பானங்கள் என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுகின்றன போன்ற விடயங்களை நாம் தெளிவாக ஓரளவு விரிவாக நாம் பார்த்தோம். இந்த விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வருகிறான். மனிதர்களுடைய சிந்தனையை தூண்டுகிறான். அஃலா என்புரூன இலல் இபிலி கைஃப குலிகத், அவர்கள் இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதாவது உண்மையிலேயே இந்த உலகத்தை படைத்த ஒருவர் இருக்கிறார், அவன் யார்? இந்த உலகம் முடிந்ததற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது? கியாமத்து நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே விசாரணை நடைபெறும். பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவார். இதெல்லாம் சொல்றதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மையிலேயே இந்த உலகத்தை படைத்திருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினங்களுடைய, பிரதானமான படைப்பினங்களுடைய பேர்களை இந்த இடத்திலே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே பேசுகிறார். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், பொதுவாக அரேபிய காலத்திலே அந்த காலத்தில் அதிகமாக அவர்கள் பாவிக்கின்ற ஒரு பிராணி வந்து ஒட்டகமாகத்தான் இருக்கு. பிரயாணம் செய்கின்ற பொழுதும் எல்லாவற்றுக்கும் அவர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு, அரபு நாடுகளில் அங்குமிங்கும் அடிபடக்கூடிய ஒரு பிராணி தான் இந்த ஒட்டகம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று, அது ஆச்சரியமான ஒரு படைப்பு. அந்த ஒட்டகத்தை பற்றி நிறைய கிதாபுகளில் ஒட்டகத்துடைய தன்மைகளை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் எழுதுவார். ஒட்டகம் வந்து ஏனைய படைப்பினங்களைப் போலல்ல, அது ஒரு வித்தியாசமான அமைப்பு. ஒட்டகத்துடைய எல்லாமே ஒரு வித்தியாசமாகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அந்த ஒட்டகத்துடைய காலில் இருக்கின்ற அந்த சப்பாத், அந்த குழம்புகிறேன், இதுவும் கூட, அதாவது ஒட்டகத்திற்கு அரபியில் இன்னும் ஒரு பேர் சொல்லுவாங்க, சஃபீனத்து சஹ்ரா, பாலைவன கப்பல் சொல்லுவான். அதாவது ஷிப், கப்பல் வந்து தண்ணீர்ல தான் போகும். தண்ணீர்ல கப்பல் போகும் பொழுது அந்த கப்பலுடைய ஃபேஸ் வந்து முன் அமைப்பு அமைக்கப்பட்டிருப்பது எப்படின்னா, அந்த தண்ணீர் ரெண்டு சைடாலையும் தள்ளி கொண்டு தண்ணியை கிழிச்சிட்டு போகும். அது எவ்வளவு பெரிய ஆழ்கடல்லையும் அந்த கப்பல் மூழ்காமல் செல்வதற்கான ஒரு அமைப்பு அது கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி தான். எங்களுக்கு தெரியும், பாலைவன மணல்ல நடக்கிறது சரியான கஷ்டம், மணல்ல ஓடுறதும் சரியான கஷ்டம். அது கடல் ஓரங்கள்ல கூட நினைச்சமா எங்களுக்கு ஓடையிலா கால் அப்படி துடிக்கப்படும், மண்ணுக்குள்ள புதையுண்டு போகும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மண்ணை ரெண்டு சைட்லையும் தள்ளி கொண்டு போகிற அளவுக்குத்தான் அமைப்பிலதான் அந்த காலை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒட்டகத்தின் அடி வயிற்றுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தோலை வைத்திருக்கிறார். எவ்வளவு சுட்டரிக்கின்ற மணல்ல படுத்தாலும் அதற்கு உணர்வு விளங்காது. அந்த ஒட்டகம் வேண்டிய இடத்துல அது நினைச்ச உடனே அந்த சுட்டரிக்கின்ற பாலைவனத்துல சூடான இடத்துல படுத்தாலும் கூட அந்த சூடு உஷ்ணம் அதற்கு காட்டாத அமைப்புக்கு அல்லாஹ் அதனுடைய அடிவயிற்று தோலை அமைத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டு இமைகளை வைத்திருக்கிறார். அதுல ஒன்று மூடினா அது கிளாஸ் போட்ட மாதிரி, அதாவது பார்வை மறையாது, ஆனா தூசி டஸ்ட் புழுதிகள் போகாம கண்ணை பாதுகாக்கும். என்ன, பாலைவனங்கள்ல சில நேரம் புழுதி காற்று வீசும், அது வீசுற நேரம் வாகனங்கள் அது இது எல்லாம் நாசமா போயிட்டு அப்படி சுழன்று சுழன்று அடிக்கும். அப்ப அது மாதிரி பாலைவனங்கள்ல போகும் பொழுது அதுல எஃபெக்ட் அந்த பிராணிக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனுடைய கண்ணில இரண்டு வகையான இமைகளை வைத்திருப்பதாக எழுதுகிறார்கள். அதுல ஒன்றை மூடினா கண் பார்வை மங்காது, ஆனா உள்ளுக்கு புழுதி எல்லும் போகாது. இரண்டாவதையும் மூடினாத்தான் அந்த கண் புத்திப்படக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஒட்டகத்திற்கு அந்த தன்மையை வைத்திருக்கிறார். இதுபோன்ற இன்னொரு பல சிறப்பம்சங்கள் அந்த ஒட்டகம் அவ்வளவு உறுதியானதாக இருந்தும் கூட ஒரு சாதாரண சின்ன பிள்ளை கூட அந்த ஒட்டகம் கட்டுப்படும். ஆட்டை மாட்டை அறுக்கிற நேரம் காலை கையை கட்டி வாழை முறுக்கி கீழே போட்டு பெரட்டி குத்தி வெட்டி அறுக்கிற மாதிரி அந்த ஒட்டகத்துக்கு ஒன்றுமே செய்ய தேவை. அது அப்படியே கழுத்தை காட்டி கொண்டிருக்கும், நகர் பண்ணுவான். கூர்மையான ஒரு உள்ளு போன்ற கத்தியால் அறுக்கிற ஒட்டகம் நீங்க பார்த்திருப்பீங்க, அது அப்படியே அந்த அடி இந்த கழுத்து நரம்ப பார்த்து சரியா குத்திடுவான். குத்தினா அந்த ரத்தம் அப்படியே டெப்ல வாரமாய் வரும். அந்த ரத்தம் வந்து அதுக்கே தெரியாம அது அப்படியே கால் அப்படியே பலகீனமாகி கீழே விழுகிற வரைக்கும் அது அடம் பிடிக்காது, அது பேசாம பொறுமையாக அந்த மிருகம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த ஒட்டகத்தில் உள்ள இன்னமொரு விசேஷமான ஒரு சிறப்பம்சம் என்னான்டா, அந்த ஒட்டகம் வந்து ஹயாத்துல் ஹயவான் என்ற ஒரு கிதாபுண்டி கரபுல எல்லா உயிரினங்களை பத்தியும் அதில் ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமா தேன் எடுத்துக்கொண்டா தேனை பத்தி பல பக்கங்களுக்கு, இப்படி அல்லாஹுடைய ஒவ்வொரு படைப்பை பத்தியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இந்த ஒட்டகத்தை பத்தி எழுதுறாங்க. இதுல இருக்கின்ற ஒரு சிறப்பம்சம் என்னான்டா, ஏனைய கால்நடைகள் ஆடு மாடுகள் மிருகங்களை போல, அதாவது ஒட்டகம் வந்து அதனுடைய குட்டிகளோட ஒரு நாளும் உடல் உறவுல ஈடுபடாது. இப்ப ஆடுண்டா அதுக்கு உமா விளங்காது, கிடாண்டா அதுக்கு புல்ல விளங்காது, அது ஒரு பக்குவ பருவ வேச வந்தோன்னா அது எல்லாம் ஒன்றுதான். அதுக்கு அந்த இடம் மட்டும் கிடைச்சா போகும், அதோட பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு போய்த்திரும். ஒட்டகம் அப்படி செய்யாது. அந்த அதனுடைய இரத்த குட்டிகளோட தாய் ஒட்டகங்கள் ஒரு நாளும் சேராது என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தையும் அதில் எழுதியிருக்கிறார்கள். இது உண்மையிலே மனிதனுக்கு இந்த காலத்துல பெரிய படிப்பினதான். பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவனுக்கு இன்றைக்கு புள்ள விளங்குதில்லை, உமா விளங்குதில்லை, தங்கச்சி விளங்குதில்லை, திடீரென்று ஸ்கூலுக்கு போற புள்ள கற்பம் தரிச்சிருக்கிறா, காரணம் பார்த்தா சொந்த வாப்பா, காரணம் யாருன்னு பார்த்தா சொந்த நானா. சில நேரம் எல்லாம் இப்படி கேட்கிற மாதிரி மீக்கும். அந்த ஒட்டகம் பகுத்தறிவில்லாத படைப்பை பார்த்தாவது நீ புத்தி பெறக்கூடாதான்ற மாதிரி இருக்கிறது. சில இடங்கள்ல குழந்தையை அனுபவிக்கின்ற வாப்பமார போயிட்டு பேசினா, நான் தண்ணி போட்டு நான் விதை போட்டு தண்ணி ஊற்றி நான் நாட்டின மரத்துல காய்ச்ச கனியை நான் அனுபவிக்காம வேற யார் அனுபவிக்கிற என்று கேட்கிற அளவுக்கு கேவலம் கெட்ட ஒரு பயங்கரமான உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் இந்த பகுத்தறிவில்லாத ஒட்டகத்துல வந்து அந்த பண்பு அந்த அமைப்பு இல்லைன்றத எழுதுறான். அடுத்தது இந்த ஒட்டகத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னண்டா, நீண்ட பசிகளை தாகத்தை சகித்து கொள்ளும். அது கிட்டத்தட்ட 8-10 நாளைக்கு என்ன செய்யும், அது தண்ணி குடிக்காம சாப்பிடாம நீண்ட தூரம் பயணம் செல்லும். அதோடைய வாயும் அமைப்பு முரசுகளும் எவ்வளவு வகையான பச்சை முள்ளுகளையும் கடிச்சு கரடு முரடுன்னு சாப்பிட்டு, அது குத்திப்பட்டதுக்கு அது எல்லாம் கிடையாது. நீங்க பாலைவனத்துல இருக்கின்ற செடிகள் பெரும்பாலும் முட்கள் செடிகளாகத்தான் இருக்கு, ஏன்னா வேறொன்றுக்குமே அதை சாப்பிடலாது. ஒட்டகம் அதிகமா பாலைவனத்துலதான் போகுது, எனவே அது மட்டும் சாப்பிட்டு அமைப்புலதான் நல்லா இட வாயை கூட அமைச்சு வச்சுக்க. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அமைப்புல மாத்திரமல்ல, இதில் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை சொன்னதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த ஒட்டகம் எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு வாரத்திற்கு ஒரு கிழமைக்கு தேவையான தண்ணீரை அது குடிச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கொள்ளும். வயிற்றுல அதற்கென்ற தனியான ஒரு டேங்கை அல்லாஹ் வைத்திருக்க, அதுல வச்சு அதுக்கு தேவையான நேரத்தில் அது அங்கிருந்து எடுத்து எடுத்து குடிச்சிக்கிறது. அது உள்ளுக்கே ஒட்டோவா அந்த வேலை நடக்கும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்றா, சில எஜமானர்கள் தண்ணி தேவைப்பட்டாலும் கூட இன்ஜெக்ஷன்கள் மூலமாக அதிலிருந்து சொல்லுவார்கள், எடுத்தாலும் கூட அந்த தண்ணி அப்படியே. அதாவது இந்த ஒட்டகத்துக்கு அதாவது ஒரு புத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நான் போகின்ற பாதை கரடு முரடானது, சுட்டெரிக்கக்கூடியது, நிழல் எனக்கு தேவையான நேரத்துக்கு தண்ணீரை தராத ஒரு பயணத்துல தான் நான் போறேன். என்னோட என்னை அழைத்து வருகின்ற எஜமான் விரும்பினா கூட என்ற தாகத்தை தீர்க்க முடியாத நிலைகள் ஏற்பட்டாலும் கூட இருக்கின்ற இடத்தை காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளுன்ற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எனக்கு தேவையான காலத்துக்கு இன்னமொத்தட்ட கையேந்திர நிலைமை வந்துடாம சில விஷயங்கள்ல சில சேமிப்புகளை கட்டி சாதனங்களை எனக்கு தேவையானதை நானே தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவும் அதுவும் அந்த ஒட்டகத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது பகுத்தறிவில்லாட்டியும் கூட அதுக்கு கொடுத்த அந்த நொலேஜின் படி அது செயல்படுகிறது. ஆனால் மனிதனுடைய விடயத்தை பார்த்தால், சஃபருக்கும் பவியிலும் பவியில், நீங்க போகிற பயணம் மிக நீளமானது, ஒசாதுக்கும் கலீலும் கலீல், நீங்க அதுக்கு எடுத்திருக்கிற கட்டிச்சாதனம் மிக மிக குறைவானது, வஉம்ருக்கும் கசீருன் கசீர், நீங்க இன்ன வாழப்போற காலம் மிக மிக குறைவானது, நீங்க வாழப்போகிற காலம் மிக மிக குறைவானது, நீங்க தேடிக்கிற அமலும் மிக குறைவானது. இதுக்கு பிறகு செய்வோம் என்று பார்த்தா நீங்க முக்காவாசி வாழ்ந்தாச்சு, இதுக்கு பிறகு செய்யறது உறுதி இல்லை, சுவர் இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதுக்குள்ள வதம்புக்கும் கசீருன் கசீர், நீங்க செஞ்சிருக்கிற பாவங்களுக்கே இது வந்து ரொம்ப அதிகமாகி விட்டது. பாருங்க, நீங்க போற பயணம் தூரமானது, அதுக்கு எடுத்துக்கிற பொருட்கள் மிக குறைவானது. அப்ப குறைவானது இன்னும் அதிகமா தேடுறது, காலமும் போதாது, பேலன்ஸும் இல்லை. அதுக்கு வேற நீங்க எடுத்துக்கிற சுமைகள், தேவையில்லாத பாவ விஷயங்கள் இருக்கின்ற நன்மைகளை விட அது மிகைத்து இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு நன்மை செய்யறாலும் அவ்வளவு காலம் இல்லை. இப்ப நாங்க 50 வயசு, எங்களுக்கு இன்னும் 50 வயசு கிடைக்காது. அப்ப இந்த மாதிரியான விடயங்களை இந்த மனிதன் எவ்வளவு தூரம் சிந்திக்கணும்? இந்த ஒட்டகத்தை பார்த்தாவது அவன் அதற்குள்ள படிப்பினையை பெற வேண்டாமா? சின்னொரு ஆயத்து தான் இது, ஒவ்வொரு கிழமே மோதுற, அதிரத்தும் மோதுற, ஜும்மாவுலேயும் மோதுற, நாங்களும் கேட்கிற, இதுக்குள்ள என்ன ஈக்குது என்று தெரியாது. இனி வந்து ஃபத்துவா கேட்கிற, அதுல தக்பீர் கத்தினா சிந்தனை எல்லாம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் போகுது, என்ன செய்யறது, என்ன செய்யறேன்டா? முதலாவது இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள் நாங்க விளங்குவோம். அப்ப அதை ஓதுற நேரம் ஒட்டோவா சிந்தனை போகும், மௌத்துக்கு, கபுருக்கு, மஹ்ஷருக்கு, கியாமத்துல, இப்படி எல்லாம் போகும். அதனாலதான் முன்னோர்கள் ஹதீசுகள்ல சம்பவங்கள்ல வரும், ஒரு ஆயத்து ஓதி ஓதி இருந்து அப்படியே உள்ளம் வெடிச்சு மௌத்தா போயிருக்கிறான். அந்த ஆயத்துடைய பாரதூரங்கள் அதில் உள்ள அந்த மக்கா மதீனாவுக்கு போயிட்டு பார்த்தா விலங்கு ஓதுற நேரம் அழுக வரும், கேட்கிறவங்களுக்கும் அழுக வரும். சுபஹானல்லாஹ் என்ற அவங்கட பாசையில் இறக்கப்பட்டால் குர்ஆன் அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஆயத்திற்குள்ள இத்துணை விடயங்களும் உள்ளடங்குகிறது. எனவே இந்த ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று மனிதன் படிப்பினை பெற வேண்டாமா? வீரத்தம் படைச்சிருந்தா அல்லாஹ் இன் என்ன சொல்லவாரண்டா? எல்லா மிருகத்தை ஒன்று மாதிரியே படைச்சிப்பா, எல்லாத்துட காலும் உண்டு மாதிரி, எல்லாத்துடைய தோலும் உண்டு மாதிரி. ஆனால் இங்க அப்படி அல்ல, அந்தந்த மிருகங்கள் இந்த பனிமலைகள் அதிகமான வாழ்கின்ற பிரதேசங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிராணிகளும் பொதுவாக அங்குள்ள கரடிகள், அங்குள்ள ஓநாய்கள் எல்லாம் மூழ் முடிவந்ததுகளாத்தான், என்ற அதை பனியை தாங்குற அளவுக்கு தான் அல்லாத படைச்சி. அங்கிருக்கின்ற புலிகளும் அப்படி, அதோட தோள்கள் எல்லாம் அப்படி பூல் பெட்ஷீட் மாதிரி. அதே மாதிரி ஒட்டகம் வந்து அது பாலைவனத்தில் வாழுகின்ற ஒரு மிருகமாக இருக்கின்ற காரணத்தினால மர்ஹூம் மௌலானா ஹலீல் அஹமத் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், நீச்சல் தெரியாத ஒரு மிருகம் இருந்தால் அநேகமாக ஒட்டகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒட்டகம் வந்து ஆறு இல்லாத பகுதிகளில் தான் அதிகமாகி, அதுக்கு நீந்த வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணீர் உள்ள பகுதிகளில் வாழுகின்ற எல்லா மிருகங்களும் நீஞ்சி போகும், மாடும் அது போய் காத்த கடந்து போய் தரும் என்ற அந்தந்த அமைப்புக்கு தேவையான மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த படைப்பை எப்படி படைக்கணுமோ அப்படி படைப்பவன் தான் எங்கள் ரப்பு என்று ஃபிரௌனுக்கு ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைவிலக்கணும் சொல்றோம். உங்களோட ரப்பு யாரு என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு படைப்பையும் எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைத்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி வழிகாட்ட வேண்டுமோ அப்படி வழிகாட்டியவன் எங்களுடைய ரப்பு. எனவே இந்த ஒட்டகத்துடைய விஷயத்திலையும் பாருங்க, அதை தண்ணிய சேமிக்கிறது, அதுக்குள்ள ஏற்பாட்டை செய்யறது, அல்லாஹ் சொல்லி இதெல்லாம் சும்மா வருமா? இது சும்மா நேச்சுரலா வருமா? அப்படின்ற என்னமா ஒன்று வந்திருக்கணுமே. கண்ணியமான சகோதரர்களே, அப்படி ஒன்றும் நடக்காது. மனிதன் குரங்கில் இருந்து வந்தான்னு சொல்றான், மறுவ திரும்ப மனிதன் என்ன ஆகுவான்? அதுக்கு பிறகு என்னமாவது ஆகிக்கிறானா? இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒவ்வொரு மாற்றங்கள் வருகுது என்றா, அது ஒரு ஒரு மிருகம் இன்னும் ஒரு மிருகமாக மாறுவதோ அல்லது மனிதன் இன்னமொரு ரூபத்தில் மாறுவதோ அப்படி ஒன்றும் இல்லை. இது அல்லாஹுவின் திட்டமிடப்பட்டபடி ஒவ்வொரு படைப்பையும் எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். இப்போ ஒட்டகத்தில் உட்கார்ந்தாச்சு, ஒட்டகத்தில் உட்கார்ந்த உடனே ஒட்டகத்தை பாருங்க என்ற அல்ல, ரெண்டாவது அவங்களுக்கு முன்னால விளங்குறது வானம். வானத்தை பார்க்க வேண்டாமா, அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது? வானம் என்ற இந்த வார்த்தை குர்ஆன்ல கிதாபுகள் எழுதுறாங்க, சுமார் 310 இடங்கள்ல அல்லாஹ் இந்த வானத்தை பத்தி பேசுறான். சுபஹானம், 310 இடங்கள்ல வானத்தை பத்தி பேசுறான். இப்ப கேக்குற அல்லாஹ், அல்லாஹுவை அல்லாத ஏனைய விக்கிரகங்களை தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் என்னமாவது அவர்களுடைய ஒரு வேத நூல்ல அந்த தெய்வம் அல்லது அவர்கள் வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த சிலையோ அது தன் பேரை சொல்லி இந்த வானத்தை நான் தான் படைச்சேன் என்று சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே, எல்லாம் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் தான். உலகத்துல நல்ல புனிதர்களாக மனிதர்களாக நல்ல பண்போடு வாழ்ந்த மனிதர்களைத்தான் எல்லாம் தெய்வமாக ஆக்கி கொண்டார். எல்லாருமே தெய்வமாக ஆக்கி கொண்டவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய கைகளால செஞ்சத்தை வச்சுதான் வணங்குறார். இன்னும் சொல்ல போனால் சில பேர் இருக்கிறாங்க, சில மதங்கள் இருக்குது, நாங்க பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு ரூபத்தை வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கு என்று ஒவ்வொரு உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு முன்னாலே அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்களுடைய மதத்திலே இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் சில கட்டங்களில் நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. அவங்க கேள்வியா கேட்கிறாங்க, அந்த ஒவ்வொரு தெய்வத்துடைய பேர்களை சொல்றது அவ்வளவு பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சிலது யானை தோற்றத்தில் இருக்கும், சிலது பெரிய வேட்டை பல்லுகள் வந்து ஓ என்று சொல்லி வாழை ஏந்தி கொண்டு ஒவ்வொன்று கர்ஜிக்கிற மாதிரி. அவர் கேட்கிறார், நான் சும்மா தெரியாமத்தான் கேட்கிறேன், இப்படி நீங்க உங்களோட தெய்வமாக கற்பனை பண்ணி செதுக்கி வைத்திருக்கின்ற இந்த மாதிரியான ரூபத்துல உங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? பெரிய தும்புக்கை வந்து வயிறெல்லாம் முன்னால தள்ளப்பட்டு இந்த மாதிரியான ஒரு அமைப்புல உங்களோட புள்ள கிடைச்சிக்குது, அந்த புள்ள எல்லாம் பார்க்க வராங்கன்றா உங்களோட வைஃப் அல்லது கணவன் சந்தோஷப்படுவாங்களா? அல்லது அந்த வாழை ஏறி உருமி கொண்டு உருக்கி பார்க்கிற பேய் ரூபத்துல மாதிரி ஒரு புள்ள கிடைச்சாண்டா சந்தோஷப்படுவீங்களா? அது உங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைக்கே அந்த ரூபத்தை விரும்புறீங்களா? அதை எப்படி அப்பா நீங்க தெய்வங்களுக்கு கற்பனை பண்றீங்க என்று கேட்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, மிச்ச தூரத்துக்கு நாங்க யோசிக்கணும், பாவம் தெரியாத மக்கள் விளங்காம இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களை ஒரு நாள் சும்மா உடல், அவங்களோட சிந்தனையை கிளப்பி கொண்டே இருக்கிறார், அவங்களோட சிந்தனையை தூண்டி கொண்டே இருக்கிறார். நபிமார்கள் அனுப்பினார், இதெல்லாம் ஞாபகப்படுத்துறார். இதெல்லாம் படைச்ச ஒருத்தன் இருக்கிறான்டா, இதை முடிவுக்கு கொண்டு வருபவனும் அவன் தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்ப 310 இடங்கள்ல குர்ஆன் வானத்தை பத்தி பேசுறடா, என்ன பேசு? அவலம் எந்தொரு ஃபி மலகூத்தி சமாவாத்தி வல் அர்த், அவர்கள் பார்க்க வேண்டாமா இந்த வானத்துடைய உலகம், இந்த பூமி, இவைகளை பார்க்க கூடாதா, பார்க்க வேண்டாமா? அவலம் எந்தொரு இல சமா இஃபவுகஹும், அவர்களுக்கு மேலுள்ள வானத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்களா? கைஃப பனைனாஹா, அதை நாம் எப்படி படைத்திருக்கிறோம், எப்படி உருவாக்கி இருக்கிறோம், எப்படி கட்டி இருக்கிறோம்? வசையன்னாகா, அதை எவ்வளவு அலங்கரித்திருக்கிறது. வானத்துடைய பசந்திக்குதே, அது நிலா முற்றத்துல அண்ணாந்து படுத்து இரவு கண்ட வானத்தை பார்த்தா தவிர இன்ன ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வஃதிலாஃபி லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களுக்கு இந்த வானத்துல பூமியில் உள்ள படைப்பினங்கள்ல மிகப்பெரிய படைப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவேதான் இங்கேயும் சொல்லுகிறார், அதை எப்படி நாம் படைத்திருக்கிறோம், வசையன்னாக, அதை எவ்வளவு நாம் அலங்கரித்து வைத்திருக்கிறோம். அதில் எங்கேயாவது ஒரு துவாரத்தை காண இயலுமானு, எங்கேயாவது ஒரு ஓட்டை, எவ்வளவு கொங்கிரீட்டை போட்டாலும் எங்கேயாவது நாலஞ்சு நாளை தொடர்ந்து மழை பெய்ஞ்சு அந்த லீக் ஆகி கொண்டி, என்னமாவது ஒரு வெடிப்பு வந்து கொண்டு, என்னமாவது ஒரு பிரச்சனை, இத்தனை வருஷ காலமா படைத்த வானம் படைக்கப்பட்ட விதத்தில் இருக்கிறது. அப்ப அதுல என்ன பார்க்கிறது? வசமா அப்பனைனாக பி ஐதின், எங்களுடைய கரங்களின் மூலமாக இந்த வானத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், என்றா எங்கட சக்தியின் மூலமாக, இன்னா லமூஸ்உன், அது எவ்வளவு விசாலமாக்க வேண்டும் அவ்வளவு விசாலமாக்கி கொண்டே போ. வானம் எவ்வளவு விசாலமானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஒரு கட்டத்துல, இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரம் என்று தெரியுமான், தெரியாண்டாம் சொன்னாங்க, 500 வருஷ தொலை தூரம். அது எந்த ஒளியாண்டா அல்லது எந்த வேகம் என்று சொல்ல, 500 வருஷ தொலை தூரம். அதுல 2வது வானத்திலிருந்து 3வது வானத்திற்கும் அதே தொலை தூரம். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அல்லதி ஹலக சபுஅ சமாவாத்தின் திபாக்கா, தட்டு தட்டாக நாம் 7 வானம், அந்த 7 வானம் 2வது வானம் எப்படி இருக்கும் என்ற கற்பனைக்கு எங்களால போகலாம். ஏதோ 1வது வானத்தை இன்னும் கண்டுபிடிச்சுக்க முடியாம அவ்வளவு உயரத்தில் இருக்கு. கேட்டுட்டு எல்லா வானத்துக்கும் அப்படி கெப்பி இருக்குது என்று சொல்லிட்டு கடைசா கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 1வது வானத்துடைய சைஸ் தெரியுமான்னு. அரபுல வர கசிஃப்ண்டா, பொதுவாக ஒரு சாதாரண ஒரு கொங்கிரீட்டுக்கு போடுறேன்டா, ஒரு 4 இன்ச் 5 இன்ச் அல்லது 6 இன்ச், அந்த கிரவுடுக்கு அல்லது பாக்கிங் கொங்கிரீட்டுண்டா அதுக்கு வேற பாரம், பாலம் என்று சொன்னால் அதுக்கு வேற, இப்படி ஒரு அமைப்பு நீக்கே ஒரு சைஸ் ஒன்றிக்கு. அது மாதிரி வானத்துட சைஸ் தெரியுமா, எத்தனை இன்ச்சா அல்லது எத்தனை அடியா, எத்தனை மீட்டரா, எத்தனை கிலோமீட்டரா, எப்படி இருக்கும் என்று கேட்டால் தெரியாதுன்னா சொன்னாங்க, இந்த பூமியிலேருந்து 1வது வானத்திற்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு சைஸ் ஒரு வானம் என்றாங்க. அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா உபனாஹா, படைப்பினங்களில் நீங்களா கடினமான படைப்பு அல்லது அவன் படைத்த வானமா என்று அல்லாஹ் கேட்கிறான், கேள்வியாக கேட்கிறான். எனவே வானத்தை பத்தி 310 இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான், அந்த 310 இடங்கள்லையும் ஒவ்வொரு விதத்துல பேசுகிறான். இப்ப பாருங்க, அவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தை நாம் எங்கள் கரங்களால் எங்கள் சக்திகளால் நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றா அந்த வானமே அவ்வளவு பயங்கரமான சக்தி உள்ளதாக இருக்கிறது என்றால் அதை உருவாக்கினவன் எவ்வளவு எப்படிப்பட்டவனாக இருப்பார்? இதுதான் அல்லாஹுடைய கேள்வி. யோசிங்க, சும்மா மோடத்தனமா சும்மா இயற்கையில் அதெல்லாம் அப்படி உருவாக இயலாது. டைமுக்கு சூரியன் வந்து டைமுக்கு மறைகிறது இதெல்லாம் இயற்கையில செய்ய இயலாது. இமாம் அபூ ஹனீஃபாட காலத்துல நாஸ்திகம் உலகத்துல தலை தூக்கி வாழ்ந்துச்சு. இந்த உலகத்துல இறைவன் உண்டு இல்லை, அதெல்லாம் சும்மா இயற்கையில ஒரு காலத்துக்கு உருவாகிறது என்ற மாதிரி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, எல்லா பொதுமக்களுக்கு மத்தியில நாங்க ஒரு விவாத மேடை நடத்துவோம், யாரு ஜெயிப்பார்கள் என்று பார்ப்போம் சொல்லி நாள் குறிச்சு எல்லாம் மக்கள் எல்லாம் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்றாங்க. இப்ப அந்த நாஸ்திகத்துக்காக வாதாடுறவங்க நேரத்தோடு வந்து மேடை திரிக்கிறாங்க. இமாம் அவர்கள் கொஞ்சம் லேட் ஆகி பார்த்து பார்த்து இந்த எல்லாரும் கலைந்து போற நேரம் மாதிரி பார்த்து டக்குன்னு வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, என்ன நீங்க இவ்வளவு தாமதம், குறித்த நேரத்துக்கு நீங்க வரலையே? அப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும் நான் எல்லாரும் வாரேன்டா, நான் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்ட கடந்துதான் நான் வரணும். வரும் வழியில பார்த்தேன் எந்த துரதிஷ்டம், ஒரு தோணி ஒரு போர்டு ஒன்றுமே இல்லை. என்னை எங்களை கரை கொண்டு வந்து விடுறதுக்கு எந்த வாகனம் என்னை செட்டாகல. அதுக்கு பிறகுதான் ஒரு ஆச்சரியத்தை கண்டேன், திடீரென்று ஒரு மரம் கொண்டு வந்துச்சு. அந்த மரம் பார்த்து கொண்டே அப்படியே தோணி ஆவிச்சு. அந்த மரத்துல ஒரு கிளை வந்து அது அப்படியே துடுப்பா மாறிச்சு. நான் ஏறி உட்கார்ந்தேன், அது தானாக இயக்கி கொண்டு வந்து என்னை இங்க விட்டுச்சுன்னா எல்லாம் மலை 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 சிரிச்சாங்க. கேட்டாங்க, ஏன் அப்பா சிரிக்கிறீங்க? அவனோட ஆர்கியூமெண்ட் அதோட முடிஞ்சிடும். அப்ப அவங்க சொல்றாங்க, மரம் எங்க திடீரென்று தோணியாகி அது துடுப்பாகி உங்களை ஏற்றி உட்கார வச்சு கரையில வந்து சேர்க்கிற இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சொன்னாங்க, அடே மரமாக இருக்கின்ற ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தோணியாக மாறுறதை உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாண்டா? இல்லாம இருந்த இந்த வானம் எப்படி உருவாக்கப்பட்டது? மரமாக இருந்தாலும் அதை உருவாக்குபவன் ஒருவன் தேவைதான். கதிரை மரத்திலிருந்து எது வந்தாலும் மரத்திலிருந்தா எல்லாம் வந்து நாங்கள் உட்கார்ற கதிரை பழக குட்டுவங்கள் கதவுகள் ஜன்னல்கள் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல ஒரு மரத்தை 10 வருஷம் வச்சா கதவாகும், 7 வருஷத்துல வெட்டினா மேசையாகும், 4 வருஷத்துல வெட்டினா ஜன்னல் ஆகும் இருந்தா பரவாயில். எந்த காரணம் இல்ல, நீங்க எத்தனை கோடி வருஷம் வச்சாலும் அது மரம் மரமா தான் செத்து போகுமே தவிர அது கதவா மாறாது. அதை உருவாக்குறவன் ஒருவன் தேவை, அவன்தான் அல்லாஹ் என்ற விடயத்தை அவர்கள் அங்கு தெளிவுபடுத்தினதாக ஒரு சம்பவம் எழுதுவாங்க, ஞாபகம் வந்ததுனால சொல்லுவேன். எனவே இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வானத்தை பாருங்க, தபாரக்கல்லதீ அல்லதீ கலக சபுஅ ஸமாவாத்தின் திபாகா, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் 7 வானங்களையும் ஒன்று மேல் ஒன்றாக தட்டுதட்டாக படைத்தவன். மா தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹ் படைத்த எந்த படைப்பிலையும் நீங்கள் எந்த குறையையும் காண முடியாது, எந்த குறையையும் காண முடியாது. மரத்துல படுத்துக்கொண்டு யோசிச்சார், என்ன யோசிச்சா, பெரிய ஆலமரம் உண்டு, அதுல சின்ன சின்ன காய்கள், இந்த கருக்கா காய் இந்த நஞ்சி காய் எல்லாமே சின்ன காய்களுக்கும் பெரிய மரங்கள். வட்டக்க கொடியை பார்த்தா அது சும்மா நிலத்துலதான் போ, அதுலீர காயுட சைஸை பார்த்தா அது பெரிய காயாய், இது என்ன படைப்பு, இது இப்படியா படைக்கிறது, அதா இதான் சொல்லி இவரே இறைவனை குறை சொல்றதா வேண்டவே. இப்ப அப்படியே தூக்க பேச்சனா டக்குன்னு நெத்தியில என்னமோ விழுந்தமாய் திறந்து பார்த்தா அது மேல இருந்த ஒன்று கொட்டை ஒன்று வந்து அப்படியே தலையில புழிஞ்சு. அப்பதானா யோசிச்சேன், வாப்பு வட்டக்கமாய் ஒன்று மேல் நான் சரி, வட்டக்கமாய் ஒன்று மேல் இருந்திருந்தா. உதாரணத்துக்கு சொல்லுவான், எந்த படைப்பையும் அதை எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சிக்கிறோம், யானை என்று அதை எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சு அதுக்கு என்ன பேரோ அதை பேரை வச்சுக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார், வானத்துல கூட நீங்கள் எந்த பிழையையும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஜில் பசர், திரும்ப பாருங்க. ஃபர்ஜில் பசர்ண்டா நீங்க குறைய காண இல்லாத என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், திரும்ப நீங்க பாருங்க, ஹல் தரா மின் ஃபுதூர், அதில் என்னமாவது குறைகள் இருக்குதா? சும்மர்ஜில் பசர கர்ரத்தை, இன்னமும் 2 தடவை திருப்பி பாருங்கள் என்று. என் கலிப் இலைக்கல் பசரு ஹாசி அவ்வகுவ ஹசீர், அது அப்படியே கூனி குறுகி போய் அது ஃபெடப்பாவி அதை தவறு தேடி 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 உண்ட கழுத்து நோகுமே தவிர, உண்ட கண் கெட்டு போகுமே தவிர அங்கு ஒன்னால குறை காண முடியாது. அல்லாஹுல்லதி ரஃபஅஸ் ஸமாவாத்தி பிகைரி அமதின் தரவுனஹா, இன்னொரு இடத்துல பாருங்க வானத்தை பத்தி பேசுறான், இந்த வானங்களை உயர்த்தியவன் அல்லாஹுதான். எப்படி உயர்த்தியிருக்கிறான்? பிகைரி அமதின் தரவுனஹா, விளங்குறதுக்கு எந்த தூணும் இல்லாமல் உயர்த்தியிருக்கிறான். எவ்வளவு உயரம்! சுபஹானல்லாஹ், தூண் இல்லாம உயர்த்துறத வச்சுட்டு உங்கள யாருக்காவது தூணோட சரி உயர்த்தேலுமாறு கேட்கு. நான் தானே தூண் இல்லாம வச்சிருக்கேன், சரி தூணோட சரி உயர்த்தேலுமா? அந்த அளவு உயரத்துக்கு யாருக்காவது கட்டிடம் கட்டேலுமா? சட்லின் அடிச்சக்குள்ளே துனியாவுடைய சொத்து எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒன்றுமே செய்ய, இதெல்லாம் யோசிக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறார், புத்தி உள்ளவர்கள் இதெல்லாம் யோசிப்பா. அப்ப இதெல்லாம் வந்து வைல சமாய் கைஃப ருஃபியத் என்ற வார்த்தைக்குள்ள வருது. வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதை படைச்சொத்தன் இருக்கிறான், அதை இயக்கிரொத்தன் இருக்கிறான், அது உள்ள படைப்பினங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை மலக்குமார்கள் அந்த வானத்தில் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி அவனுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறான், அவனுடைய குதிரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அப்படி ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை பயந்து கொள்ளுங்கள், அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த மலை, இந்த வானம், இந்த மரம், இந்த பூமி, இவைகளே அந்த அல்லாஹுவை பயப்படுகிறது, அந்த அல்லாஹுவை திக்ரி செய்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய இடங்கள்ல பேசுறான். ஆனால் நன்றி கெட்ட ஒரு படைப்பிரிக்குமாக இருந்தால் அது மனிதன்தான் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அப்படியான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் இப்படி அல்லாஹுடைய அத்தாட்சிகள் பேசுகின்ற குர்ஆன் வசனங்களை நாம் படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு அந்த விளக்கத்தோடு எங்களோட தொழுகைகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுதும் ஒரு உள்ளச்சம், ஒரு ஹுஷு அது தானாக வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அவனுடைய குதிரத்தை சரியாக விளங்கி அவனை உறுதியாக நம்பி ஈமான் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களும் சேருவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.
السلام عليكم ورحمه الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.